தமிழர்களுடைய திருநாள்களிலேயே தலையாயது தை மாதம் வருகின்ற பொங்கல் திருநாள் தான். முதல் நாள் பொங்கல் திருநாள் என்றும் மறுநாள் மாட்டு பொங்கல் விழா என்றும் அது கொண்டாடப்படுகிறது. உலகத்திலேயே கால்நடைகளுக்காக ஒரு விழா கொண்டாடப்படுவது என்பது தமிழ்நாட்டிலே தான் இருக்க முடியும் என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் விவசாயத்திற்கு மனித உழைப்பை போல கால்நடைகளின் உழைப்பும் இன்றியமையாதது என்கின்ற அடிப்படையில் தமிழன் மாட்டு பொங்கலையும் கொண்டாடினான் என்று நான் கருதுகின்றேன். இந்த திருநாள் தமிழர் திருநாள் என்று பிற்காலத்தில் அழைக்கப்பட்டதற்கு காரணம் அந்த இன உணர்வை வெளிப்படுத்தவும், தீபாவளி போன்ற பண்டிகைகள் தமிழர்களுக்கு உரிய பண்டிகைகள் இல்லை என்பதை எடுத்துச் சொல்லவும் தை திருநாள் என்பது தமிழர் திருநாள் என்று பெயர் மாற்றி கொண்டாடப்பட்டது. பொதுவாக இப்பொழுது புதிதாக தமிழ்நாடு அரசு தை 1ஆம் தேதி தான் தமிழ் ஆண்டு பிறப்பு என்று இந்த ஆண்டிலிருந்து அதை நடத்த தொடங்கியிருக்கிறது. இதற்கு முன்னாலெல்லாம் தமிழர்கள் சித்திரை மாதம் 1ஆம் தேதியைத்தான் ஆண்டு பிறப்பு என்று கொண்டாடினார்கள். அது சரியில்லை. தை 1ஆம் தேதி தான் தமிழர்களுடைய ஆண்டு பிறப்பாக இருக்க முடியும் என்று அரசு அதை மாற்றி அமைத்திருக்கிறது. பொதுவாக அறுவடை திருநாளையே ஆண்டு பிறப்பாக கொண்டாடுவது உலகெங்கிலும் உள்ள வழக்கமாக இருக்கிறது. எல்லா நாடுகளிலும் அறுவடை முடிந்த பிறகு அந்த அறுவடை திருநாளையே ஆண்டு பிறப்பாக கொண்டாடுவார்கள். ஆகவே தை 1ஆம் தேதி தமிழர்களுடைய ஆண்டு பிறப்பு என்பது சரியானதாகத்தான் இருக்க முடியும். விஜயநகர பேரரசு காலத்தில் நாயக்கர்கள் இந்த நாட்டை ஆண்ட காலத்தில் திருமலை நாயக்கர் தான் சித்திரை 1ஆம் தேதியை ஆண்டு பிறப்பு நாளாக அறிவித்தார் என்று சொல்வார்கள். ஏனென்றால் மதுரையிலே சித்திரை திருவிழாவை கொண்டாடவும், அழகர் ஆற்றில் இறங்குகிற திருவிழாவை சேர்த்து இணைத்து கொண்டாடவும் அவருடைய வசதிக்கு ஏற்ப தமிழருடைய ஆண்டு பிறப்பை மாற்றியமைத்து விட்டார் என்றும், அதுக்கு முன்னால் தை 1ஆம் தேதி தான் ஆண்டு பிறப்பாக இருந்தது என்றும், உலக ஆண்டு பிறப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது அறுவடை திருநாள் தான் ஆண்டு பிறப்பாக இருக்க முடியும் என்ற அடிப்படையில் தை 1ஆம் தேதியை ஆண்டு பிறப்பாக கொண்டாடுவது சரி என்று தான் நான் கருதுகின்றேன். ஆனால் இந்த வெறும் ஆண்டு பிறப்பு அறிவிப்பை அரசு செய்ததோடு இந்த ஆண்டு பிறப்பு மாற்றம் மக்களிடையே நிகழ்ந்துவிடும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் மக்கள் பல நூற்றாண்டு காலமாக சித்திரை 1ஆம் தேதி தான் ஆண்டு பிறப்பு என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழர்களுக்கு ஒரு ஆண்டு என்பது இப்பொழுது கடைபிடிக்கின்ற பிரபவ விபவ என்கின்ற ஆண்டுகளெல்லாம் சமக்கிருத ஆண்டுகள், வடமொழி ஆண்டுகள். அவை 60 எண்ணிக்கையோடு முடிந்துவிடக்கூடியவை. ஆகவே மீண்டும் ஒன்றிலிருந்து வரும். ஆகவே எந்த ஆண்டு என்பது பெரிய குழப்பமாக இருக்கும் வடமொழி ஆண்டிலே. ஆகவே கிறிஸ்துவினுடைய ஆண்டு பிறப்பு போல தமிழர்கள் தங்களுக்கு ஒரு ஆண்டு பிறப்பை திருவள்ளுவருடைய பெயரிலே உருவாக்கி கொண்டார்கள். அது கிறிஸ்துவினுடைய ஆண்டு பிறப்போடு ஒரு 30 ஆண்டுகளை கூட்டி வருகின்ற ஆண்டு பிறப்பு. ஆனால் அது தமிழ் புலவர்களுக்கு இடையே மட்டும்தான் அது பற்றிய செய்தி திருவள்ளுவர் ஆண்டு பிறப்பு தெரிந்திருக்கிறதே தவிர மற்றவர்களுக்கு அது தெரியவில்லை. இந்த அரசு தை 1ஆம் தேதி தான் தமிழர்களுடைய ஆண்டு பிறப்பு என்று சொன்னதோடு அல்லாமல் முதலில் அரசினுடைய எல்லா நடவடிக்கைகளிலும் திருவள்ளுவர் ஆண்டை கடைபிடித்து அதோடு சேர்த்து தமிழ் ஆண்டு என்று கணக்கிட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டே வந்தால் காலப்போக்கில் அரசு பணிகளிலே அவர்கள் எல்லா மடல்களிலும் எப்படி கிறிஸ்துவினுடைய ஆண்டு பிறப்பை குறிப்பிடுகிறார்களோ, இன்று உலகம் முழுவதும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பது கிறிஸ்துவினுடைய ஆண்டு பிறப்பு தான். ஆனால் உலகம் முழுவதும் உள்ள எல்லா நாடுகளிலும் தங்கள் ஆண்டு பிறப்பையும் வைத்திருக்கிறார்கள். சீனர்களும் சரி, அல்லது தெலுங்கர்களும் சரி, அல்லது மலையாளிகளும் சரி, தமிழர்களும் சரி, இந்திக்காரர்களும் சரி, எல்லாருக்கும் ஆண்டு பிறப்பு இருக்கிறது. ஆனால் உலகம் முழுவதும் இயேசுவினுடைய பிறப்பை அடிப்படையாக வைத்துத்தான் கொண்டாடி வருகிறது. இயேசுவினுடைய பிறப்பு உலகத்தை மாற்றியமைத்தது என்கின்ற அடிப்படையிலே தான் இயேசு பிறப்பதற்கு முன் என்றும் இயேசு பிறப்பதற்கு பின் என்றும் அது பகுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலே மனுமகன் என்று இயேசு தன்னை சொல்லிக் கொள்வார். ஒரு மனிதனுடைய பிறப்பில் காலம் 2ஆக பகுக்கப்பட்டது என்பது இயேசுவினுடைய பிறப்பை ஒட்டித்தான் இருக்க முடியும். இது நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவு வியப்பான ஒன்று. அதுவரையிலும் உள்ள உலகம் சாதாரண உலகம், திருந்தாத உலகம் என்றும், அவர் பிறந்த பிறகு அவருடைய செய்திகள் நற்செய்தி அறிவிப்பால் உலகத்தில் ஏற்ற மாற்றம் காரணமாக அவருக்கு பிந்திய உலகம் மிகச்சிறந்த உலகம் என்று கருதப்பட்ட காரணத்தினால் காலம் 2ஆக வகுக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு முன்பென்றும் பின்பென்றும் அது பாகுபடுத்தப்பட்டது. இன்றைக்கு உலகம் முழுவதிலும் எப்படி ரோமன் எழுத்துக்கள் வழக்கிழந்து அரேபிய எண்முறை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதோ, தமிழர்களுக்கு கூட ஒரு எண் முறை இருக்கிறது, அதுக்கு ஒரு தனி எழுத்து இருக்கிறது என்றாலும் கூட இன்றைக்கு உலகம் முழுவதிலும் அரேபிய எண்முறையைத்தான் 1, 2, 9, 10, 100, 102 என்றெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுபோல இயேசுவினுடைய பிறப்பை ஒட்டிய கால கணிப்பு தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே வரலாற்றை நாம் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு ஏதாவது 1 ஆண்டு பிறப்பு உலகம் முழுவதுக்கும் பொதுவானதாக இருப்பதுதான் சிறந்தது. அந்த வகையில் தமிழருடைய ஆண்டு பிறப்பு என்று நாம் எதை சொன்னாலும் திருவள்ளுவர் ஆண்டு என்றே நாம் குறிப்பிட்டதை கொண்டாடி வழக்கத்திற்கு கொண்டு வந்து விட்டாலும் கூட, அதற்கு பக்கத்தில் நாம் ஆங்கில ஆண்டு என்று சொல்லப்படுகின்ற இயேசுவினுடைய பிறப்பை ஒட்டிய 2009 ஏப்ரல் 14 ஜனவரி 14 ஜனவரி 15 என்றுதான் நாம் அதை சேர்த்து சொன்னால் தான் மக்களுக்கு அது புரியும்.
இந்த புது தமிழ் புத்தாண்டில் ஈழத்தமிழர் என்று நினைத்தவுடன் உங்கள் நெஞ்சை நெருடுவது என்ன?
பாருங்கள், புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது, பொங்கலையும் மாட்டுப்பொங்கலையும் நாம் கொண்டாடி இருக்கின்றோம். ஆனால் இந்த புதிய ஆண்டிலே ஈழத்தமிழர்களின் சோகம் இணையற்றதாக இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய இராணுவம் தன்னுடைய சொந்த நாட்டு மக்களையே அழிப்பது என்பது உலகத்திலேயே ரொம்ப காட்டுமிராண்டித்தனமானது. இது எண்ணி பார்க்க முடியாதது. அவர்கள் பயங்கரவாதத்தை அழிக்கின்றேன் என்ற பெயரால் சாதாரணமான மக்களை, அப்பாவி மக்களை அழிக்கின்ற நிலைமை பொறுத்து கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. கிளிநொச்சியை இராணுவம் பிடிக்கிறது என்று அவர் சொல்லுகின்ற போது, கிளிநொச்சியில் ஒரு மனிதனும் இல்லை, ஒரு நடமாட்டம் இல்லை, ஒரு நாய் நரி கூட கிடையாது, இங்கே எதுவும் இல்லாமல் கோஸ்ட் டவுன் என்று சொல்வார்கள். அதுபோல பேயறைந்த நகரம் போல அது இருந்தது என்று சொன்னால், அங்கே வாழ்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் எங்கே போனார்கள்? அவர்கள் எதை புகலிடமாக கொண்டார்கள்? எப்படி அவர்கள் தங்களுடைய வீடு வாசல் சொத்து சுகம் இவ்வளவையும் இழந்துவிட்டு அவர்களால் எப்படி இதை விட்டு போக முடிந்தது? அப்படியானால் தங்களுடைய சொந்த நாட்டு அரசு தங்களை வேட்டையாடுகிறது என்கின்ற எண்ணம் வந்திருந்தால் தானே அந்த மக்கள் அந்த இடத்தை விட்டு நகர்வார்கள். ஆகவே ஒரு இராணுவம் யாரோ சிலரோடு நடத்துகின்ற போராட்டமாக இல்லாமல் முழு தமிழினத்தோடு நடத்துகின்ற போராட்டமாக அல்லவா அதை செய்து கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இந்த தமிழர்கள் எல்லாம் தங்களுடைய நகரங்களை விட்டு, கிராமங்களை விட்டு, பேரூர்களை விட்டு காடுகளுக்குள் போய் ஒளியவும், எந்த நேரத்தில் இந்த சிங்கள விமானம் குண்டுகளை பொழியுமோ என்று அஞ்சி வாழவுமான நிலைமை ஏற்பட்டிருப்பது என்பது உலக நாகரிகம் வளர்ந்ததற்கான அடையாளமா? உலகத்தில் உள்ள நாடுகள் முழுவதும் இதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றன, இந்தியா உட்பட. இன்னும் சொன்னால், இந்தியா இதற்கான ஆயுதங்களையும் ரேடர் போன்ற கருவிகளையும் வழங்கி கொண்டிருக்கிறது. பயங்கரவாதத்தை ஒழிக்க விரும்புவது என்பது சரியானதுதான். ஆனால் பயங்கரவாதத்தை ஒழிக்கின்றேன் என்ற பெயரால் அப்பாவி மக்களையெல்லாம் ஒழிப்பது என்பது எந்த விதத்திலும் நியாயமானதில்லை. அவ்வளவு மக்களும், அந்த புலம்பெயர்ந்த மக்கள் எத்தனை லட்சம் பேர் தங்களுடைய தாயை தகப்பனை ஊரிலே விட்டுவிட்டு பிழைப்பதற்காக எங்கு எந்தெந்த நாடுகளுக்கோ போய் தமிழ்நாட்டிலெல்லாம் வந்து அவர்கள் அகதிகளாக இருக்கிறார்கள், அகதிகள் முகாம்களிலே வாழ்கிறார்கள். ஆகவே இத்தகைய ஒரு நிலைமை ஒரு இனத்திற்கு ஏற்படுவது என்பது ரொம்ப பெரிய கொடுமை. ஒரு காலகட்டத்தில் யூதர்களை ஹிட்லர் வேட்டையாடியது போல இன்றைக்கு தமிழர்கள் சிங்கள இராணுவத்தால் வேட்டையாடப்படுகின்றனர். அதுவும் இயேசுவை போல ஒரு மனிதன் பிறந்து தன்னுடைய இரத்தத்தை பூமியில் சிந்தி இந்த மனிதகுல உயிர்விற்காக அவர் சிலுவையில் மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்து இவ்வளவு காரியங்களும் நடந்த பிறகு உலகம் முழுவதிலும் உள்ள நாகரிகம் படைத்த நாடுகள் என்று சொல்லிக் கொள்ளுகின்றவையெல்லாம் இவற்றை கண்டிக்காமல், இந்த போரை நிறுத்தாமல், இந்த அப்பாவி மக்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நிலையை தவிர்க்காமல், வீடு வாசலை இழந்து விட்டு அவர்கள் காடுகளுக்குள் ஓடி திரிகின்ற அஞ்சி வாழ்கின்ற நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல் உலக நாடுகள் முழுவதும் இதை பார்த்து கொண்டிருக்கின்றன என்பது ரொம்ப கொடியது. அதை எதன் பெயரால் இவர்கள் ஒத்துக்கொண்டிருந்தாலும் இன்னும் இந்த உலகம் நாகரிகமடையவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். அவர்களுக்கு அங்கே பள்ளிக்கூடம் இல்லை, வீடு வாசல் இல்லை, சொத்து சுகங்கள் இல்லை, எதுவும் இல்லை. ஈழம் முழுவதும் ஒரு சுடுகாடாக மாற்றப்படுகின்ற அளவிற்கு ஒரு பெரும் கொடுமை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டிலே 7 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். இவர்கள் இங்கிருந்து எழுப்புகிற ஓசை அவர்களுக்கு கேட்கவில்லை. காரணம், இங்கே உள்ள அரசுகள் மெத்தனமாக இருக்கிற காரணத்தினால். எதை சொன்னாலும் அது ஒரு அயல்நாட்டு விவகாரம் என்பது போல இவர்கள் பேசுகின்ற நிலையில் இவற்றையெல்லாம் தடுக்க முடியாத நிலைமை இருக்கிறது. எங்கே எந்த கொடுஞ்செயல் நடந்தாலும் சரி, ஒரிசாவிலே கூட கிறிஸ்துவ பாதிரியாரை தொண்டு செய்ய வந்தவரை, ஒரு ஐரோப்பியரை அவர்கள் உயிரோடு கொண்டு விட்டார்கள். மதத்தின் பெயரால் அல்லது எதன் பெயராலும் சரி, இனப்படுகொலையானாலும் சரி, மதத்தின் காரணமாக நடக்கின்ற கொலைகளானாலும் சரி, இவையெல்லாம் இன்னும் பூமி முற்றிலுமாக நாகரிகமடையவில்லை என்பதைத்தான் காட்டுகிறது. ஆகவே இந்த புத்தாண்டு என்பது நமக்கு பெரிய மகிழ்ச்சியை தரவில்லை. இது போன்ற போர்கள், மனித ரத்தம் சிந்தல் என்பது காலகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது என்றாலும் நமக்கு கண் முன்னால் இந்த இனப்படுகொலை நடப்பதை நம்மால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆகவே இந்த ஆண்டு பிறப்பு என்பதற்கு நாம் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு கூட என்னுடைய மனம் ஒருபடவில்லை. கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் எனக்கு இருந்தாலும் கூட, ஈழத்தமிழ் மக்கள் சிந்திக் கொண்டிருக்கிற ரத்தம், அவர்கள் அனாதைகளாகி கொண்டிருக்கின்ற நிலைமை, ஈழமே சுடுகாடாகி கொண்டிருக்கின்ற ஒரு நிலைப்பாடு, இவைதான் என்னுடைய மனதை உலுக்கிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த புத்தாண்டு சோகத்தில் பிறந்திருக்கிறது என்றுதான் நான் சொல்லி முடிக்க வேண்டியவனாக இருக்கிறேன்.
திருவாளர் பழ கருப்பையா, தமிழ் புத்தாண்டு பற்றிய தங்களின் கருத்து பகிர்வுக்கு நன்றி. இந்த புதிய ஆண்டு உலக தமிழர் அனைவருக்கும், குறிப்பாக ஈழத்தமிழருக்கு அமைதியை வழங்கும் ஆண்டாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.